அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து வழங்கும் தமிழோசை. ஏப்ரல் மாதம் 24 தேதி வெள்ளிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குபவர் சுவாமிநாதன். இன்றைய தமிழோசையின் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கில். இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 10 பேர் நீதிமன்றத்தில் ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது குறித்த செய்திகள். பிறகு பேராசிரியர் ராஜன்குல் எழுதிய புத்தகம் குறித்த விவாதத்திற்கு தடை விதிக்கப்பட்டது ஏன் என்பது குறித்து யாழ் பல்கலைக்கழக துணைவேந்தர்.
என்னை பொறுத்தவரையில் பல்கலைக்கழகம் சுமூகமாக நடைபெற வேண்டும். பல்கலைக்கழகத்திலே இருக்கின்ற எங்களுடைய மாணவர்களும் ஆசிரியர்களும் தான் பல்கலைக்கழக சமூகம். அவர்களுக்கு இதிலே ஒரு விருப்பம் இல்லாத வேளையிலே நான் இதை நடக்க விடுவது எனக்கு சரியாக தோன்றவில்லை.
இந்த விடயம் குறித்து பேராசிரியர் ராஜன்குல் அளித்த செவி. பிறகு மூன்றாம் பாலினத்தவருக்கு உரிமைகளை வழங்கும் சட்ட மசோதா இந்திய நாடாளுமன்ற மேலவையில் நிறைவேறியுள்ளது குறித்து திருநங்கை கல்கியின் கருத்து.
ஜாதி ரீதியான ஒதுக்குதல் தவறு அப்படிங்கிற சட்டங்கள் வந்து நம்ம கொண்டு வந்துட்டாலும் சமூகத்துல வந்து தாழ்த்தப்பட்டவர்களுடைய நிலை இன்னும் அங்கீகரிக்கப்படாமல் தான் இருக்கிறது. மூன்றாம் பாலினரும் அத்தகைய சூழ்நிலையில் தான் இருப்பவர்கள் என்றாலும் கூட இந்த மாதிரி சட்டங்கள் நிச்சயமாக எங்களுடைய அடையாளத்தையும் எங்களுக்கான உந்துதலையும் ஏற்படுத்தும் என்று நினைக்கிறேன்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் நந்தினி குருசங்கரன் மற்றும் பிரதீபன் புனிதசீலன்.
100 முன்னர் முதலாம் உலகப் போரின் போது ஒட்டோமன் துருக்கியர்களால் அர்மீனியர்கள் கொல்லப்பட்டதை இனப்படுகொலையாக அங்கீகரிக்க வேண்டும் என பிரெஞ்சு அதிபர் பிரான்சுவா ஹொலாந்த் கூறுகிறார். அந்த நிகழ்வில் 15 பேர் இறந்து போனதாக அர்மீனியர்கள் கூறுகிறார்கள். ஆனால் துருக்கியோ அந்த எண்ணிக்கையை மறுப்பதோடு ஒரு இனப்படுகொலை நடந்தது என்ற கருத்தையும் கடுமையாக நிராகரிக்கிறது. கொலையுண்டவர்களுக்கு நினைவஞ்சலி செலுத்துவதற்காக அர்மீனிய தலைநகரான யாரவானுக்கு சென்றவர்களில் பிரெஞ்சு அதிபர் பிரான்சுவா ஹொலாந்தும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினும் அடங்குவர். இஸ்தான்புல்லில் வாழ்ந்த அர்மீனிய அறிவுஜீவிகள் 100 1915 கைது செய்யப்பட அவ்வினத்தாருக்கு எதிரான நடவடிக்கைகள் ஆரம்பித்திருந்தன. அப்படியான ஒரு பெருஞ்சோகம் நடப்பதற்கு உலகம் இனிமேல் இடம் தரவே கூடாதென்று ரஷ்ய அதிபர் புட்டின் தெரிவித்துள்ளார்.
நேச நாடுகளின் படைகளும் ஒட்டமான் படையினருமாக 100,000 அதிகமானோர் பலியான 9 நடந்த கலிபோலி மோதல்களின் 100 துருக்கியில் அனுஷ்டிக்கப்படுகிறது. ஒட்டமான் சாம்ராஜ்யத்தின் தலைநகரை கைப்பற்றும் நோக்கில் தற்போதைய துருக்கியின் வடமேற்கு பகுதியில் இருக்கும் கலிபோலி தீபகற்பத்தின் மீது ஏப்ரல் 1915 முதலாம் உலகப் போரின் நேச நாடுகளின் கடற்படையும் தரைப்படையும் தாக்குதல் நடத்தின. அந்த தாக்குதல் பேரழிவை தந்தது. ஆனால் ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து போன்ற நாடுகளில் தேசிய உணர்வு மேலோங்க அது வழி செய்தது. இது துருக்கியிலும் ஒரு திருப்புமுறையாக அமைந்தது. ஒரு தளபதியாக கமல் அட்டாடுக் அவர்கள் முக்கியத்துவம் பெற்று நவீன துருக்கிய குடியரசு உருவாக வழி செய்தது.
குடியேறிகள் மற்றும் அரசியல் தஞ்சம் கோருபவர்கள் மீது வெறுப்பு காட்டும் போக்கை தூண்டும் பிரிட்டன் ஊடகங்களை பிரிட்டிஷ் அரசு கண்டிக்க வேண்டும் என ஐநா மனித உரிமைகள் குழுவின் ஆணையர் ஜேட் ராட் ஆல் ஹுசைன் வலியுறுத்தியுள்ளார். குடியேறிகளை கரப்பான் பூச்சிகள் என்று குறிப்பிட்டு பிரிட்டனின் சன் பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் கட்டுரை ஒன்றை மேற்கோள் காட்டியுள்ள அவர், ருவாண்டாவில் இனப்படுகொலைகள் நடைபெறுவதற்கு முன்னர் குடியேறிகள் தொடர்பில் இதுபோன்ற வெறுப்பை உமிழும் கருத்துக்கள் உபயோகப்படுத்தப்பட்டன என்பதையும் ஐநா மனித உரிமைகள் ஆணையர் சுட்டிக்காட்டியுள்ளார். தஞ்சம் கோரிகள் மற்றும் குடியேறிகள் மீது வசை மொழிகளை பயன்படுத்துவதை யாரும் தடுப்பதாக தெரியவில்லை என்றும், பிரிட்டிஷ் அரசுக்கு உள்நாட்டு மற்றும் சர்வதேச சட்டங்களுக்கு அமைய இப்படியான வெறுப்புணர்வுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டிய கட்டுப்பாடுகள் உள்ளது என்றும் ஐநா மனித உரிமைகள் ஆணையர் ஹுசைன் அவர்கள் தெரிவித்துள்ளார்.
இத்தாலியில் மிகப்பெரிய அளவில் முன்னெடுக்கப்பட்டுள்ள பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தானைச் சேர்ந்த சந்தேகத்திற்குரிய 9 இஸ்லாமிய தீவிரவாதிகள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் பலருக்கு எதிராக கைது ஆணைகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்டவர்களில் ஒரு மதகுருவும் அடங்குவார். பாகிஸ்தானின் சந்தையொன்றில் அல் ஹைதாவிற்கு தொடர்புடைய ஒரு குழுவால் நடத்தப்பட்ட தாக்குதலில் 100 அதிகமானவர்கள் கொல்லப்பட்ட சம்பவத்தில் இந்த சந்தேக நபர்கள் தொடர்பு பட்டிருந்தார்கள் என்று குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. கடந்த 2010 வத்திக்கானிலும் தற்கொலை குண்டு தாக்குதலை நடத்த திட்டமிட்டிருந்ததாக காவல்துறையினர் கூறுகின்றனர்.
மரபணு மாற்றம் செய்யப்பட்ட மனித கருக்களை உருவாக்குவதில் முதலடியாக கருதப்படும் சீன ஆராய்ச்சியாளர்களின் பரிசோதனைகள் நிறுத்தப்பட வேண்டும் என்று சர்வதேச விஞ்ஞானிகள் கோரியுள்ளனர். 86 கருக்களில் உயிராபத்தை தரும் இரத்த நோயை உண்டாக்க வல்ல மரபணுவை அகற்றிவிட்டு அந்த இடத்தில் ஆரோக்கியமான மரபணுவை சேர்ப்பதில் குவாங்ஜோ பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் வெற்றி கண்டுள்ளனர். வேண்டிய வகையில் மனிதனை படைக்க இப்படியான பரிசோதனைகள் வழிவகுக்கும் என்பதால் உலக அளவில் இவற்றுக்கு தடை வர வேண்டும் என சில விஞ்ஞானிகள் குரல் எழுப்பியுள்ளனர்.
மலேரியாவிற்கான தடுப்பு மருந்து குறித்த ஒரு இறுதிக்கட்ட சோதனை RTRS என்ற தடுப்பு மருந்து கொடுக்கப்பட்ட இளம் சிறார்களில் மூன்றில் ஒரு குழந்தைக்கு பாதுகாப்பை தருவதாக அந்த ஆய்வு குறித்து த லன்சன் சஞ்சிகையில் வெளியான தரவுகள் காண்பிக்கின்றன.
இன்றைய செய்தரங்கில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். தடையை மீறி ஆர்ப்பாட்டம் நடத்திய தொடர்பாக நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 10 பேருக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இதுகுறித்து நமது கொழும்பு நீதிமன்ற செய்தியாளர் KS உதயகுமார்.
நீதிமன்ற உத்தரவுகளை மீறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள 10 எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட 18 நபர்களுக்கு மாதம் 8ஆம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜராகி விளக்கம் அளிக்குமாறு சந்தேக நபர்களுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதன்படி குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ள டலஸ் அலஹப்பெரும, ஜானக பிரியாந்த பண்டார, சரத் வீரசேகர, ரொஷான் ரணசிங்க, ஜயந்த கெட்டகுட ஆகிய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதற்கு மேலதிக அதிகமாக உதித்த லொக்குபண்டார, காமினி லொகுகே, பந்துல குணவர்தன, வீரகுமார திசாநாயக்க ஆகிய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் நீதிமன்றத்தில் சமூகமளித்து விளக்கம் அளிக்குமாறு நீதிபதி உத்தரவிட்டார். அதேபோன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதாக கூறப்படும் பொதுபல சேனா அமைப்பின் செயலாளர் கலகுடாத்தே ஞானசார, இத்தகந்தே சத்தாதிஸ்ஸ, முருத்தெட்டுவே ஆனந்த, மெதகுட அபேதிஸ்ஸ ஆகிய பௌத்த பிக்குகளுக்கும் நீதிமன்றத்தில் ஆஜராகி விளக்கம் அளிக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நீதிமன்றத்தில் கருத்துக்களை தெரிவித்த போலீசார் நேற்றைய தினம் ஊழல் விசாரணை ஆணைக்குழு முன் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபடுவதை தடை செய்து நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை சந்தேக நபர்கள் மீறியுள்ளதாக தெரிவித்தனர். இதன் மூலம் அவர்கள் நீதிமன்றத்தை அவமதித்துள்ள காரணத்தினால் சந்தேக நபர்களுக்கு தகுந்த தண்டனைகளை பெற்றுக் கொடுக்குமாறு கோரிய போலீசார் இந்த வழக்கை தாக்கல் செய்துள்ளனர்.
செய்திகளை தந்தவர் நமது கொழும்பு நீதிமன்ற செய்தியாளர் KS உதயகுமார். 19வது திருத்த சட்டத்திற்கு ஆதரவு அளிப்பது குறித்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று கூட்டமைப்பின் 3 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூறியிருக்கின்றனர். மேலதிக விவரங்களுடன் நமது ஊனியா செய்தியாளர் மாணிக்கவாசகம்.
இலங்கையின் புதிய அரசாங்கம் தமிழர்களுக்கு வழங்கிய சிறு வாக்குறுதிகளை கூட நிறைவேற்றவில்லை என்றும், எனவே இந்த நிலையில் எதிர்வரும் வாரம் பாராளுமன்றத்தில் கொண்டுவரப்பட உள்ள அரசியலமைப்பு திருத்த சட்டத்திற்கு ஆதரவு வழங்குவது குறித்து தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் தலைமை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என கூட்டமைப்பின் 3 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். வன்னி மாவட்டத்தைச் சேர்ந்த சிவசக்தி ஆனந்தன், செல்வம் அடைக்கல்நாதன் மற்றும் வினோ நோகராதலிங்கம் ஆகியோரே இந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார்கள். இதுகுறித்து அவர்களில் ஒருவராகிய சிவசக்தி ஆனந்தன் அவர்களிடம் விவரம் கேட்டேன்.
100 நாள் வேலை திட்டத்துக்கு கீழ் அரசாங்கம் 10 அரசியல் கைதிகளை கூட ஒரு நல்லெண்ண சமிக்கையாக கூட சுதந்திர தினத்துல விடுவாக எதிர்பார்த்தம் இல்லை, அதுக்கு பிறகும் விடவில்லை. நேரடியாக இராணுவத்திடம் கையளித்த யார் யார் இங்கே எவ்வளவு பேர் வைத்திருக்கிறார்கள் என்ற தகவலை வெளியிடவில்லை. வடக்கிலையும் கிழக்கிலையும் இருக்கக்கூடிய நிர்வாக ரீதியாக தமிழ் பேசுகின்ற அரசு அதிகாரிகளை நியமிக்கும்படி கேட்டிருந்தோம், அந்த விடயங்கள் நிறைவேற்றப்படவில்லை. சிறிய கோரிக்கைகளை கூட நிறைவேற்றாத ஒரு பட்சத்தில் தொடர்ந்து இந்த அரசாங்கத்துக்கு எங்களுடைய ஒத்துழைப்பு ஆதரவுகளை வழங்குவது தொடர்பாக எங்களுடைய கட்சி இந்த தலைமை மீளாய்வு செய்ய வேண்டிய ஒரு தேவை எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்பதைத்தான் நாங்கள் அன்றைக்கு குறிப்பிட்டிருக்கோம்.
தமிழ் தேசிய கூட்டமைப்பில் நீங்கள் உங்களுடைய தலைவரை சந்தித்து அடிக்கடி பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்துறீங்க, அப்படி இருக்கும் பொழுது இந்த மீளாய்வு செய்ய வேண்டும் என்ற இந்த கோரிக்கையை உங்களுடைய தலைவரிடம் தெரிவிப்பதற்கு ஏன் ஊடகங்கள் ஊடாக அறிவிக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு?
அதாவது நாங்கள் ஏற்கனவே பாராளுமன்ற குழு கூட்டத்தில் இது தொடர்பாக நாங்கள் விவாதிச்சிருக்கிறோம், பேசியிருக்கிறோம். அங்கு பேசப்பட்டதுக்கு பிற்பாடு கடந்த 9ஆம் தேதி பிரதம மந்திரி ரணில் விக்ரமசிங்க, பொது நிர்வாக அமைச்சர், போக்குவரத்து அமைச்சர்களோடு நாங்கள் முன்வைச்ச இந்த விடயங்கள் தொடர்பாக ஆராயப்பட்டு அந்த கூட்டத்தில் எங்களுக்கு ஒரு உறுதிமொழி அளிக்கப்பட்டது, நாங்கள் வைத்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்று. ஆனால் அது நிறைவேற்றப்படுவதற்கு மாறாக இன்றைக்கு எதிர்மாறாக நடந்திருக்குது. ஆகவே நாங்கள் கேட்டுக்கொண்ட விடயங்கள் கட்சியினுடைய மட்டத்துக்கு பேசப்பட்டிருக்கிறோம், அதுக்கு அப்பால அரசாங்கத்தினுடைய உயர்மட்டத்தோட பேசியிருக்கிறோம். ஆகவே இது நடைபெறவில்லை, அதுக்காகத்தான் நாங்கள் இந்த விடயங்களை பகிரங்கமாக சொல்ல வேண்டியிருக்கிறது, மக்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்த வேண்டிய ஒரு தேவை எங்களுக்கு இருக்கு
என்றார் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன் அவர்கள்.
ஒவ்வொன்றிய செய்தியாளர் மாணிக்கவாசகம். இலங்கை போர் குறித்து பிரபல மனித உரிமை ஆர்வலர் பேராசிரியர் ராஜன் கோல் தற்போது எழுதியிருக்கின்ற விழுந்த பனை, ரஜினியிலிருந்து போரின் முடிவு வரை என்ற புத்தகம் மீதான ஒரு விவாதம் இன்று யாழ்ப்பாண பல்கலைக்கழக வளாகத்தில் நடத்தப்படுவதாக இருந்தது. இதற்கு யாழ்ப்பாண பல்கலைக்கழக நிர்வாகம் அனுமதி மறுத்திருக்கிறது. ஏற்கனவே பேராசிரியர் ராஜன் ஹூல், மறைந்த ரஜினி திருநாகமுடன் மற்றும் பேராசிரியர் தயா சோமசுந்தரம் மற்றும் பேராசிரியர் ஸ்ரீதரன் ஆகியோருடன் இணைந்து எழுதிய முறிந்த பனை என்ற புத்தகம் இலங்கை போரின் ஆரம்ப கட்டங்களை பற்றிய ஒரு ஆய்வாக பல விமர்சகர்களால் கருதப்பட்டு வருகிறது. இந்த முடிவுக்கு காரணம் என்ன என்று பல்கலைக்கழக துணைவேந்தர் வசந்தி அரசரத்னம் அவரிடம் கேட்டார் மணிவண்ணன்.
அதற்குரிய முக்கிய காரணம் என்னவென்றால், யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே இருக்கின்ற பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கமும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய மாணவர் சங்கமும் அவர்கள் தனித்தனியாக எனக்கு இந்த புத்தக வெளியீட்டை யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்துக்குள் வைக்க வேண்டாம் என்று சொல்லி வேண்டுகோள் விடுத்திருந்தார்கள். அதே வேளையில் இவர்கள் இந்த புத்தகத்தை வெளியிட போகின்றோம் என்று எனக்கு ஒரு பெர்மிஷன் தரும்படி கேட்ட பொழுது நான் என்ன செய்தேன் என்றால், எங்களுடைய யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இருந்த எல்லா பீடாதிபதிகளையும் கூப்பிட்டு இது சம்பந்தமான ஒரு மீட்டிங்கை வச்சு கேட்டபோது அவர்களும் இதற்கு இடம் கொடுக்க வேண்டாம் என்று சொன்னார்கள். இப்படிப்பட்ட ஒரு புத்தகம் அவ்வளவு நல்லதாக இல்லை, பல்கலைக்கழகத்துக்கு கூடாது என்று சொன்ன காரணத்தால் தான் நான் பெர்மிஷன் கொடுக்கல. என்னுடைய தனிப்பட்ட ஒரு நடவடிக்கை இல்லை இது, எங்களுடைய பல்கலைக்கழக சமூகத்தின் ஒட்டுமொத்தமான ஒரு வேண்டுகோளுக்கால தான் நான் இதை கொடுக்காம விட்டேன்.
சரி, ஆனால் இந்த மாதிரியான ஒரு புத்தகம் என்பது சமகால வரலாற்றை ஆராய்கின்ற ஒரு புத்தகமாக இருக்கிறது. அதை வந்து ஒரு அகாடமிக்காக கூட விவாதிப்பதற்கு உங்களை போன்ற ஒரு பல்கலைக்கழகத்தில் இடமில்லை என்றால் அதற்கு வேறு எங்கு போவது என்று கேள்வி எழுகிறது அல்லவா? பல்கலைக்கழகத்தில் இது போன்ற விஷயங்களை சர்ச்சைக்குரிய விஷயங்களாக இருந்தாலும் கூட சர்ச்சைக்குரிய விஷயங்களாக இருந்தாலும் கூட அனுமதிப்பதில் தவறில்லை என்ற ஒரு வாதம் இருக்கிறதே, அது பற்றி என்ன நினைக்கிறீர்கள்?
என்னை பொறுத்தவரையில் பல்கலைக்கழகம் சுமூகமாக நடைபெற வேண்டும். பல்கலைக்கழகத்திலே இருக்கின்ற எங்களுடைய மாணவர்களும் ஆசிரியர்களும் தான் பல்கலைக்கழக சமூகம். அவர்களுக்கு இதிலே ஒரு விருப்பம் இல்லாத வேளையிலே நான் இதை நடக்க விடுவது எனக்கு சரியாக தோன்றவில்லை. அவ்வளவு பேரையும் எதிர்த்துக்கொண்டு கிட்டத்தட்ட 7500 மாணவர்கள், கிட்டத்தட்ட 400 மேற்பட்ட ஆசிரியர்கள், அந்த சங்கத்தை சேர்ந்தவர்கள், எனக்கு ஒரு இப்படி ஒரு இதை கேட்கிற போது நான் அவர்களுக்கு எதிராக நடத்தினால் நான் தனியோரால் பல்கலைக்கழக சமூகம் இல்லை என்பதுதான் என்னுடைய எண்ணம்.
சரி, அவர்களுடைய எதிர்ப்புக்கான காரணம் என்ன, ஏதாவது சொல்லியிருக்கிறார்களா?
அவர்கள் சுமூகமான நிலையாக பல்கலைக்கழகம் போய்கொண்டிருக்கிறது, இந்த சந்தர்ப்பத்திலே இப்படிப்பட்ட ஒரு கன்ட்ராவர்ஷியலான புக்கை வெளியிட எங்களுக்கு விருப்பம் இல்லை, தயவு செய்து அனுமதிக்க வேண்டாம் என்றுதான் கேட்டிருந்தார்கள்.
ஆனால் புத்தகத்தின் மீது என்ன ஆட்சேபனை என்று அவர்கள் எதுவும் குறிப்பாக சொல்லவில்லையா?
அதான் கன்ட்ராவர்ஷியல் புக்கள் தான் அவர்கள் போட்டிருக்கிறார்கள் அவருடைய லெட்டர்ல.
சரி, நீங்கள் அந்த புத்தகத்தை படிக்க வாய்ப்பு கிடைத்ததா?
நான் பார்க்கல, என்னால் எனக்கு தெரிய நான் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்கல. இது வந்து நான் என்னுடைய தனிப்பட்ட ஒரு விருப்பு வெறுப்புக்கு அப்பாற்பட்ட விஷயம்தான் இது. நான் ஒரு பல்கலைக்கழக துணைவேந்தர் என்ற முறையிலே நான் இங்கே வேலை செய்கின்றவர்கள், கடமையாற்றுகின்றவர்கள் மாணவர்களுடைய விருப்பு வெறுப்புகளையும் கருத்திலே கொண்டுதான் நான் சில நடவடிக்கைகள் எடுக்க வேண்டி இருக்கிறது. என்னுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புக்கு இங்கிடம் இல்லை.
அவர் வந்து உங்களது பல்கலைக்கழகத்திலே பணிபுரிகின்ற ஒரு அகாடமிக் ஸ்டாஃப் என்று நினைக்கிறேன், அவரிடம் நீங்கள் இதை பற்றி விவாதிக்க அல்லது ஒரு கலந்துரையாட வாய்ப்பு கிடைத்ததா?
அவர் வந்து என்னிடம் வந்து இதை பற்றி கலைக்கவும் இல்லை, அவர் தான் இதை ஏன் செய்ய போகின்றேன் என்று ஒன்றுமே அவர் என்னுடன் கலைக்கவில்லை.
யாழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் வசந்தி அரசரத்னம். ஆனால் பல்கலைக்கழக நிர்வாகத்தின் முடிவுக்கு மாறாக இந்த புத்தகம் குறித்த விவாதம் பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற்றிருக்கிறது. இந்த புத்தகத்தை எழுதிய பேராசிரியர் ராஜன் ஹூல் அவரிடம் பல்கலைக்கழகத்தின் நிலைப்பாடு குறித்து கேட்டார் மீண்டும் மணிவண்ணன்.
தடை விதிக்கிறதுக்கு என்ன பொருத்தமாட்டில் ஒரு காரணமும் இல்லை. பல்கலைக்கழகத்தில் புத்தக வெளியீடு அடிக்கடி நடக்கிறது. இதை கொண்டி வசனோட தான் புத்தகத்தை வாசிக்கலை. இதுக்கு இதை எதிர்த்தாக்கலும் எனக்கு தெரிஞ்சளவில் புத்தகத்தை வாசிக்கலை. அதை ஏன் புத்தகம் வெளியிடக்கூடாது ஒரு கருத்தையும் சொல்லவும் இல்லை. அது ஜனநாயகத்துக்கு எதிரான புத்தகம் இல்லை. அதை சில பேர் அது தமிழ் தேசியத்துக்கு எதிரான புத்தகம் என்று பட்டம் கட்டியிருக்கேனும் அதுலேயும் ஒரு கருத்தவும் இல்லை. அது நடந்த உண்மையைத்தான் சொல்ல முற்பட்டிருக்கு.
புத்தகம் குறித்த விவாதத்துக்கு பல்கலைக்கழகம் அனுமதி மறுத்துள்ள நிலையில் இந்த விவாதம் நடந்ததா என்று?
ஓ, இந்த இன்றைக்கு நாங்கள் எங்களை புக் டிஸ்கஷன் வச்ச நாங்கள் அதுக்கு கொழும்புலேருந்தும் ஆக்கள் வந்தவை, இந்த நேஷனல் ஃபெடரேஷன் ஆஃப் யூனிவர்சிட்டி டீச்சர்ஸ் அசோசியேஷன்ஸ் ஆக்களும் வந்திருந்தவை. அதில் ஒருவர் கதைச்சவர், பேராதினியிலிருந்து ப்ரொஃபெசர் அர்ஜுனா பராக்ரமம் கதைச்சவர், அதோட எங்களுடைய பல்கலைக்கழகத்திலிருந்து டாக்டர் சிவபாலனும் டாக்டர் சோமசுந்தரம் அதை பற்றி கதைச்சவர் அந்த புத்தகத்தை அப்ரிசியேட் பண்ணி தான் கதைச்ச வழியர். இந்த புத்தகத்தை எதிரான ஒரு சரியான காரணமாக நான் ஒருத்தர் தேர்ந்துங்கிறது இப்படியில் இது இங்கே இருந்து அது அகடமிக்ஸ் எதிர்த்தேன்னு சொன்னால் அவர் அது அதை வாசிக்காமல் சும்மா தங்கிற தமிழ் தேசியமன்ற கோஷத்தில் எதிர்க்கணும் மொழியை அவர் அவையில் அகடமிக்ஸ் அந்த
உங்களது. ஆனால் பல்கலைக்கழகம் அனுமதி மறுத்த நிலையில் நீங்கள் பல்கலைக்கழக வளாகத்திலேயே இந்த கூட்டத்தை நடத்தினீர்களா அல்லது வெளியே நடத்தினீர்களா?
பல்கலைக்கழக அதே இடத்துல கைலாஸ் இந்த லைப்ரரி ஆடிட்டோரியத்தில் இதை நடத்தின நாங்கள் எங்களுக்கு எங்கள் ஒருத்தரம் நடத்த வேண்டாம் என்று சொல்ல வேறே இல்லை.
ஆனால் உங்களுக்கு பல்கலைக்கழக துணைவேந்தர் அனுமதி மறுத்து கடிதம் எழுதியிருக்கிறார், அந்த அனுமதி மறுப்புக்கு என்ன காரணம் என்று நீங்கள் அவரிடம் ஏதாவது விசாரித்தீர்களா? ஏனென்றால் அவர்கள் நமக்கு அளித்த பேட்டியில் பல்கலைக்கழக மாணவர் சங்கமும் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கமும் சேர்ந்து இதற்கு இந்த இது ஒரு சர்ச்சைக்குரிய புத்தகம் என்று எதிர்ப்பு தெரிவித்ததாகவும் இதற்கு அனுமதி தரக்கூடாது என்று அவர்கள் கருத்து தெரிவித்ததாகவும் அதனால்தான் உங்கள் இந்த விவாதத்துக்கு பல்கலைக்கழகம் அனுமதி மறுத்ததாகவும் அவர் கூறியிருக்கிறார். உங்களது புத்தகத்துக்கு மாணவர்களும் ஆசிரியர்களும் உங்களது சக ஆசிரியர்களும் எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டிய காரணம் என்ன?
அது சக ஆசிரியர்கள் என்று சொல்கிறது பிள்ளை ஒரு ஆசிரியர்களும் யாருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கலை. இப்போ இவர் இந்த டீன்ஸ் மீட்டிங்கில் நான் கேள்விப்பட்ட அளவில் இவர் ஒரு இந்த பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்திட்ட இருந்து வந்த ஒரு ஒரு கடிதத்தை வாசித்தவர் அதை அவர் டிஸ்கஸ் பண்ணல. மற்றது பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கத்திட்டு இருந்த ஒரு கடிதம் வந்தேன்ற அந்த கூட்டத்தில் சொல்லவும் இல்லை. மற்றது இந்த பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினர் நான் ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் விசாரித்து பார்த்தான் அவர் தனக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாது சொல்லியிருக்கிறார். இது ஒரு ஆர்டிஃபிஷியலி கிரியேட்டட் சினாரியோ.
ஆனால் எதிர்ப்பு இருந்தது என்பது அவர்கள் இரண்டு சங்கங்களும் அதாவது மாணவர் சங்கமும் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கமும் கடிதம் மூலம் கொடுத்திருக்கிறார்கள். இது ஒரு சர்ச்சைக்குரிய புத்தகம் என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள் என்று துணைவேந்தர் சொல்கிறாரே.
சர்ச்சைக்குரிய புத்தகம் புத்தகத்தை வாசிச்சிருக்கணும். அதில் ராஜினியின் படத்தை விட வேற என்ன இருக்கணும் அவர் பார்த்துருக்கணும். அப்படி அப்படியே செய்து ஒரு கட்டுரையோ ஒரு கலந்துரையாடலோ நடத்தினதே எனக்கு தெரியவில்லை.
ராஜன், நீங்கள் முன்பு 80களில் எழுதிய புரோக்கன் பல்மீரா என்ற அந்த புத்தகம் இலங்கை போரில் இலங்கை இனப்பிரச்சனையில் அனைத்து தரப்புகளையும் விமர்சித்ததாக பலராலும் கருதப்பட்ட ஒரு புத்தகம். அதனால் அதே போன்று இந்த புத்தகம் இருக்கும் என்ற நம்பிக்கையில் உங்களை வந்து இந்த பிரச்சனையில் வெவ்வேறு சார்பு நிலையை எடுத்தவர்கள் விமர்சிக்கிறார்கள் என்று நினைக்கிறீர்களா?
இன்றைக்கு அந்த கூட்டத்தில் கலைச்சவர்கள் அவர்கள் ஒரு நடுநிலையான புத்தகமே தான் கருதினர். எனக்கு கொடுத்தனும் இது ஒரு ஒரு பயஸ் புத்தகம் என்று சொன்னதை எனக்கு தெரியாது.
பேராசிரியர் ராஜன் ஹூல். கொலை, பாலியல் வல்லுறவு போன்ற பாரதூர குற்றங்களை செய்தமைக்காக இந்திய நீதிமன்றங்களால் இரட்டை ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு சிறையில் இறைந்து போன சர்ச்சைக்குரிய சாமியார் பிரேமானந்தாவின் சகாக்கள் 4 பேரை சிறையிலிருந்து விடுவிக்க முயற்சிகள் எடுக்கப்பட வேண்டும் என்று வடமாகாண முதல்வர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியிடம் கோரிக்கை விடுத்திருக்கின்றார். இதுகுறித்து வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
தமிழகம் பிரேமானந்த ஆச்சிரமத்தில் இடம்பெற்ற பாலியல் வன்புணர்வு மற்றும் கொலைக்குற்ற வழக்கில் பிரேமானந்தாவுடன் தண்டனை விதிக்கப்பட்டுள்ள 4 குற்றவாளிகளையும் விடுதலை செய்ய வேண்டும் என கோரி அவர்களின் குடும்ப உறவினர்கள் எழுதியுள்ள கடிதத்தை இலங்கையின் வடமாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்கள் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு அனுப்பி வைத்திருக்கின்றார். இந்த ஆச்சிரமத்தில் இருந்த 13 பெண்களை வன்புணர்வு செய்தது, ரவி என்பவரை கொலை செய்து ஆச்சிரமத்திலேயே புதைத்தது உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு நடத்தப்பட்ட வழக்கில் பிரேமானந்தாவும் அவருடன் ராசநாயகம், கமலானந்தா, பாலன் என்று அழைக்கப்படும் சண்முகம் பாலேந்திரா, சதீஷ் என்று அழைக்கப்படும் சபாரத்தினம் சதீஷ்குமார், நந்தா என்று அழைக்கப்படும் சோமசுந்தரம் நந்தகுமார் ஆகியோருக்கு கடந்த 1997 ஆயுள் தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்படைத்திருந்தது. சிறையில் அடைக்கப்பட்டிருந்த பிரேமானந்தா பல்வேறு நோய்கள் காரணமாக 2011 இறந்து போனார். இதனையடுத்து ஏனைய 4 பேரும் புடல் சிறைச்சாலையில் தண்டனை அனுபவித்து வருகின்றார்கள். இவர்களில் இரட்டை ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ள கமலானந்தாவின் மனைவி சந்திராவதி, மகள் சிவாதி, பாலேந்திராவின் சகோதரன் சிவேந்திரன், சதீஷ்குமாரின் தாயார் சித்தராங்கனி, நந்தகுமாரின் மனைவி சுந்தரி ஆகியோர் இணைந்து புழல் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டுள்ள தமது குடும்ப உறவினர்களை விடுதலை செய்ய வேண்டும் என அந்த கடிதத்தில் கோரியிருக்கின்றார்கள். சுவாமி பிரேமானந்தாவின் நட்பெயருக்கு களங்கம் விளைவிப்பதற்காக அவர் மீது பொய்க்குற்றச்சாட்டுகள் சுமத்தி பொய் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது என்றும், எனினும் அவர் உயிரிழந்து விட்டதை அடுத்து அவருக்கு உடந்தையாக இருந்தார்கள் என்று குற்றம் சுமத்தி கைது செய்யப்பட்டவர்கள் 20 வருடங்களாக இன்னும் தண்டனை அனுபவித்து வருவதாகவும், அவர்களுக்கு தண்டனை விதித்துள்ள நீதிமன்றம் மாநில அரசு அல்லது மத்திய அரசு வழங்கும் பொது மன்னிப்புகளின் மூலம் விடுதலை செய்யப்படக்கூடாது என நிபந்தனை விதித்திருப்பதனால் அவர்களை விடுதலை செய்வதற்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த கடிதத்தில் கோரப்பட்டிருக்கின்றது. பிரேமானந்த ஆச்சிரம வழக்கில் தண்டனை விதிக்கப்பட்டுள்ள இந்த நால்வரும் இலங்கையைச் சேர்ந்தவர்கள் என்பதாலும், அவருடைய குடும்ப உறவினர்கள் தமது மாகாணத்தில் வசித்து வருகின்றார்கள் என்ற காரணத்தினாலும் அவர்களுடைய இந்த கடிதத்தை இந்திய பிரதமருக்கு தான் அனுப்பி வைப்பதாக அந்த கடிதத்துடன் இணைத்து அனுப்பியுள்ள தனது கடிதத்தில் வடமாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்.
நமது ஓவனியா செய்தியாளர் மாணிக்கவாசம் அளித்த இந்த குறிப்புடன் இன்றைய இலங்கை கண்ணோட்டம் நிறைவடைகிறது.
தமிழோசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம். இது தவிர எமது இணையதளமான bbctamil.com மூலமும் ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் மூலமும் நேயர்கள் தங்கள் கருத்துக்களை அனுப்பலாம்.
அடுத்த இந்திய செய்திகள். திருநங்கைகள் உரிமை சட்ட மசோதா இந்திய நாடாளுமன்ற மேலவையில் குரல் வாக்கெடுப்பு மூலமாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தகவல்களுடன் டெல்லியிலிருந்து ஜெயக்குமார் சுதந்திர பாண்டியன்.
திமுகவின் மாநிலங்களவை உறுப்பினரான திருச்சி சிவா கொண்டு வந்திருந்த தனிநபர் திருநங்கைகள் உரிமை சட்ட மசோதா அனைவரின் பேராதரவுடன் நிறைவேற்றப்பட்டுள்ளதற்கு பல்வேறு சமுதாய அமைப்புகளும் அரசியல் கட்சியின் தலைவர்களும் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார்கள். மொத்தமாக 10 பிரிவுகளை கொண்டிருந்த இந்த மசோதாவில் 58 உட்பிரிவுகளும் இடம்பெற்றுள்ளன. இந்த சட்டம் நடைமுறைக்கு வரும்போது திருநங்கைகளுக்கென தனி தேசிய வாரியம் ஒன்று ஏற்படுத்தப்படும். அதேபோல் திருநங்கைகளின் வாழ்வுரிமையை பேணி காக்கவும் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தவும் பல நெறிமுறைகள் வகுக்கப்படும். இதுகுறித்து இந்த மசோதாவை தாக்கல் செய்த திமுக மாநிலங்களவை உறுப்பினரான திருச்சி சிவா கூறும்போது,
குடும்பத்தால் புறக்கணிக்கப்பட்டு சமுதாயத்தால் நிராகரிக்கப்பட்டு எந்த வகையிலும் அவர்கள் உரிமை இல்லாமல் திறமை இருந்தும் மதிக்கப்படாமல் கல்வி கிடைக்காமல் வேலை கிடைக்காமல் மனசளவில் அவர்கள் ரொம்பவும் புழுங்கி கொண்டிருந்த நிலையை பார்த்து பல சந்தர்ப்பங்களாக ஏதாவது செய்ய வேண்டும். முதல் முதலாக எங்கள் தலைவர் கலைஞர் முதலமைச்சராக இருந்தபோது தமிழ்நாட்டில் அவர்களுக்கு ஒரு நல வாரியம் கொண்டு வரப்பட்டது. அதுதான் இந்தியாவிலே முதல் முறையாக ஒரு மாநிலத்தில் கொண்டு வரப்பட்டது. அதனுடைய பயனை அவர்கள் அனுபவித்து மகிழ்ச்சி அடைந்ததை தொடர்ந்து இந்திய அளவில் ஏதாவது செய்ய வேண்டும் என்று நான் விரும்பினேன். இப்போது சமீபத்தில் உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்திருந்தது, உலகின் பல நாடுகள் சட்டம் இயற்றி இருக்கிற போது ஏன் இந்தியாவின் முட்டது கூடாது என்று. அந்த வகையில் அரசாங்கம் அதை செய்ய முன்வருவதற்கு பதிலாக நாமே செய்தால் என்ன என்றுதான் இந்த தனிநபர் மசோதா முறையை தேர்ந்தெடுத்தேன். எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய ஆதரவு எல்லா திசைகளிலிருந்து கிடைத்தது. சித்திரத்தில் ஒரு தொடக்கம், இவ்வளவு நாட்கள் புறக்கணிக்கப்பட்டிருந்தவர்களுக்கு ஒரு வெளிச்சம் கிடைத்தது
என்றார் திமுக மாநிலங்களவை உறுப்பினரான திருச்சி சிவா. இந்தியாவில் கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டு காலத்திற்கு பிறகு தற்போதுதான் ஒரு தனிநபர் மசோதா நிறைவேறியுள்ளது. இதற்கு முன்பாக கடந்த 1970ஆம் ஆண்டில்தான் கடைசியாக தனிநபர் மசோதா நிறைவேற்றப்பட்டது. மொத்தமாக இதுவரை இந்தியாவில் 14 தனிநபர் மசோதாக்கள் மட்டுமே நிறைவேற்றப்பட்டுள்ளது. குறிப்பாக 1956ஆம் ஆண்டில் மட்டும் ஒரே வருடத்தில் அதிகபட்சமாக 6 தனிநபர் மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. இதே மசோதா விவகாரம் தொடர்பாக சகோதரி என்கிற பெயரில் திருநங்கைகளுக்கான தன்னார்வ தொண்டு நிறுவனம் நடத்தி வரும் கல்கி அவர்களிடம் கேட்டேன்.
உரிமைகள் நிலைநாட்டப்படும் நிச்சயமாக. மாற்றங்கள் என்பது ஒரே நாளில் கண்டிப்பாக வராது. ஆனால் கல்வி, பொருளாதார மேம்பாடு, வேலை வாய்ப்புகள், வீடு பெறுகிற வசதி என்று பல மருத்துவ வசதிகள் என்று எல்லாவற்றிலுமே எங்களுக்கான உரிமைகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளும் சூழல்களும் உருவாகும். அதற்கு மாநிலங்களவையில் இன்று நிறைவேற்றப்பட்ட இந்த மசோதா மக்களவையிலும் நிறைவேறுமானால் அது எங்களுக்கான வெற்றியில், எங்களுடைய போராட்டத்தினுடைய வெற்றியில் ஒரு பெரும் மைல்கல்லாக இருக்கும் என்று நம்புகிறேன். இப்போ ஜாதி ரீதியான ஒதுக்குதல் தவறு அப்படிங்கிற சட்டங்கள் வந்து நம்ம கொண்டு வந்துட்டாலும் சமூகத்தில் வந்து தாழ்த்தப்பட்டவர்களுடைய நிலை இன்னும் அங்கீகரிக்கப்படாமல் தான் இருக்கிறது. 3ஆம் பாலினரும் அத்தகைய சூழ்நிலையில் தான் இருப்பவர்கள் என்றாலும் கூட இந்த மாதிரி சட்டங்கள் நிச்சயமாக எங்களுடைய அடையாளத்தையும் எங்களுக்கான உந்துதலையும் ஏற்படுத்தும் என்று நினைக்கிறேன்
என்றார் திருநங்கைகளுக்கான தன்னார்வ தொண்டு நிறுவனம் நடத்தி வரும் கல்கி.
செய்திகளை தந்தவர் ஜெயக்குமார் சுந்தர பாண்டியன். மகாராஷ்டிரா அரசு பசுவதை தடை சட்டத்தை விரிவுபடுத்தி காளைகளையும் கன்றுகளையும் அதில் உள்ளடக்கியதை எதிர்த்து நீதிமன்றங்களில் வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நிலையில் மாட்டிறைச்சி தொழிலை சார்ந்திருப்போரின் ஜீவாதாரத்தை உறுதி செய்வதற்காக ஜெர்சி போன்ற வெளிநாட்டு பசுமாடுகளை இறைச்சிக்காக வெட்ட அனுமதிக்க வேண்டும் என்று ஒரு முஸ்லீம் அமைப்பு கோரிக்கை விடுத்திருக்கிறது. ஆனால் இந்த கோரிக்கையை மகாராஷ்டிரா அரசு நிராகரித்திருக்கிறது. அடுத்து சர்வதேச கண்ணோட்டம். இந்தோனேஷியாவில் மரண தண்டனை எதிர்நோக்கியுள்ள தமிழ் வம்சாவளியைச் சேர்ந்த மயூரன் சுகுமாரன் உள்ளிட்ட 10 பேருக்கு விரைவில் தண்டனை நிறைவேற்றப்படக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இதுகுறித்து பிரதீபன், புனிதசீலன்.
இந்தோனேஷியாவில் போதைப்பொருள் கடத்தல் குற்றச்சாட்டில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள 10 பேருக்கும் மரண தண்டனை எந்த நேரத்திலும் நிறைவேற்றப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. மரண தண்டனையை எதிர்கொண்டுள்ளவர்கள் ஆஸ்திரேலியா, பிரான்ஸ், பிரேசில், நைஜீரியா, பிலிப்பைன்ஸ் மற்றும் இந்தோனேஷியா ஆகிய நாடுகளைச் சேர்ந்தவர்களாவர். இவர்களுக்கான மரண தண்டனைக்கு எதிராக மேற்கொண்ட சட்ட நடைமுறைகள் மறுக்கப்பட்ட நிலையில் இந்தோனேஷிய அதிபரின் கருணை மனு வேண்டுகோள் உட்பட இராஜாங்க நகர்வுகளும் கைகொடுக்கவில்லை. இந்த நிலையில் மரண தண்டனை நிறைவேற்றப்படவுள்ள இந்தோனேஷியாவின் தீவு சிறைச்சாலையான நுசாகம்பாங்கனுக்கு நாளை சனிக்கிழமை வருமாறு இந்தோனேஷிய அதிகாரிகளால் தூதரகங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. மரண தண்டனை நிறைவேற்றுவதற்கான ஆயத்தங்களை மேற்கொள்ளலாம் என அரச வக்கீல்களுக்கு அறிவிக்கப்பட்டுவிட்டது என இந்தோனேஷிய சட்டம் அதிபர் திணைக்களத்தின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார். இவர்களுக்கு துப்பாக்கிச்சூடு மூலம் மரண தண்டனை நிறைவேற்ற இந்தோனேஷிய நீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்த நிலையில் அவர்களது சட்டத்தரணியான லியானோட் அர்பன் அரிதானோய் இந்த தீர்ப்பின் அடுத்த கட்டமாக இந்தோனேஷிய அரசின் மரண தண்டனை சட்டத்தை எதிர்த்து அரசியல் சாசன நீதிமன்றம் தாம் முறையீடு செய்துள்ளதாகவும் முன்னெடுக்கப்பட்டுள்ள சட்ட வழிமுறையை இந்தோனேஷிய அரசாங்கம் மதிக்கும் என தான் எதிர்பார்ப்பதாகவும் கூறினார். மரண தண்டனை விதிக்கப்பட்ட இந்த வெளிநாட்டு பிரஜைகள் யார்? இலங்கை வம்சாவளியைச் சேர்ந்த 33 வயதான மயூரன் சுகுமாரன் லண்டனில் பிறந்த ஆஸ்திரேலியர் ஆவார். பாலியல் 8.3 kg எடையுள்ள ஹெரோயினுடன் கைது செய்யப்பட்ட இவர் பாலியல் போதைப்பொருள் கடத்தலின் போது கைது செய்யப்பட்ட ஆஸ்திரேலிய குழுவின் தலைவர் என கூறப்படுகிறது. பாலி நீதிமன்றம் ஒன்று 2006 சுகுமாரனுக்கு மரண தண்டனை வழங்கி தீர்ப்பளித்தது. கடந்த வருடம் டிசம்பரில் இவரது கருணை மனு இந்தோனேஷிய அதிபரால் நிராகரிக்கப்பட்டது. இந்த வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட மற்றவர்களுள் ஒருவர் 30 வயதான பிலிப்பைன்ஸ் நாட்டுப்பெண் மேரி ஜேன் பீஸ்டா வெலோசோ. வீட்டுப் பணிப்பெண்ணாக வேலை பெற்றுத் தருவதாக இந்தோனேஷியா அனுப்பி வைக்கப்பட்ட தான் தனது பெட்டியினுள் போதைப்பொருள் மறைத்து வைக்கப்பட்டு ஏமாற்றப்பட்டதாக இவர் தெரிவித்ததுடன் உச்சநீதிமன்றில் நீதிமன்ற ஆய்வு ஒன்றிற்கு விண்ணப்பித்திருந்தார். நீதிமன்றின் முடிவிற்காக காத்து கொண்டிருக்கும் வெலோசோவும் இன்று மரண தண்டனை நிறைவேற்றப்படும் சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். விடோடோ இந்தோனேஷிய அதிபராக கடந்த வருடம் பதவியேற்றது முதல் போதைப்பொருள் குற்றத்திற்கு எதிராக கடுமையான போக்கினை கடைபிடித்து வருகிறார் என்பது சுட்டிக்காட்டத்தக்கது.
பிரதீபன், புனிதசீலன் அளித்த குறிப்பை கேட்டீர்கள். இறுதியாக, சீனாவில் சில கிராமங்களில் சவ ஊர்வலங்களின் போது நடத்தப்படும் ஆடை அவிழ்ப்பு நடனங்களை முற்றாக தடை செய்ய அந்த நாடு முனைந்திருக்கிறது. மேலதிக செய்திகளுடன் நந்தினி குருசங்கரன்.
சீனாவின் கிராமப்புறங்களில் இறுதிச் சடங்குகள் நடைபெறும் வேளையில் ஒரு வினோதமான வழக்கம் பல ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது. படிப்படியாக ஆடைகளை களைந்தபடியே நடனமிடும் மங்கையர்கள் இறுதி ஊர்வலத்தில் முக்கிய பங்கு வகிக்கின்றனர். எதற்காக? இறந்தவரின் இறுதிச் சடங்கில் பங்கேற்க வரும் மக்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்தத்தான். இறுதிச் சடங்குக்கு வருவோரின் எண்ணிக்கை அதிகமாக இருந்தால் இறந்து போன மனிதருக்கு அதிக அளவில் மரியாதை கிடைக்கும் என சீன கிராமப்புறத்து மக்கள் நம்புகின்றனர். ஆனால் சீனாவின் கிராமப்புறங்களில் நடக்கும் இதுபோன்ற இறுதிச் சடங்கு சம்பிரதாயம் வெளி உலகின் பார்வைக்கு அவ்வளவாக தெரிவது கிடையாது. இந்த ஸ்ட்ரிப்பிங் நடனம் இறுதிச் சடங்குகளில் ஆடப்படுவது குறித்து நிறைய பேருக்கு தெரியாத நிலையில் சமூக வலைத்தளங்களில் இதுகுறித்து கருத்து வெளியிட்டிருக்கும் சிலர் தங்களது ஆச்சரியத்தையும் கோபத்தையும் பதிவு செய்திருக்கிறார்கள். இது எப்படி ஒரு பாரம்பரிய வழக்கமாக இருந்திருக்க முடியும் என்கிறார் ஒரு வலைப்பதிவர். மற்றொருவரோ, விளையாடுகிறீர்களா என்ன, கவர்ச்சி ஆட்டம் இறுதிச் சடங்கிலா என்று வாயை பிளக்கிறார். சீனாவில் ஸ்ட்ரிப்பிங் சட்டவிரோதமானது. சமீபத்தில் சீனாவின் கலாச்சார அமைச்சு வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் சீனாவின் வடக்கு பகுதியில் உள்ள ஹேபை மாகாணம் மற்றும் கிழக்கு பகுதியில் உள்ள ஜியாங்சு என்ற இடத்திலும் ஸ்ட்ரிப்பிங் மங்கையர் இறுதிச் சடங்குகளில் பங்கேற்க அழைக்கப்பட்டிருப்பது குறித்து விவரித்திருக்கிறது. இதுபோன்ற நாகரீகமற்ற நிகழ்ச்சிகள் சீனாவின் கலாச்சார மதிப்பை சீர்குலைத்துவிடும் என்றும், இறுதிச் சடங்கில் இடம்பெறும் இந்த கவர்ச்சி நடனங்கள் வளர்ந்து வரும் நவீன சீனாவின் வாழ்க்கை முறையை முடக்கும் தன்மை கொண்டது எனவும் சீனாவின் கலாச்சார அமைப்பு கண்டித்திருக்கிறது. இதில் நடனமாடியவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தவர்களும் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த வழக்கத்தை ஒழிக்க அதிகாரிகள் முன்னர் எவ்வளவோ முயன்றும் நடக்கவில்லை. ஆனால் விடாமுயற்சியுடன் சீன காவல்துறையுடன் இணைந்து இந்த வழக்கத்தை முற்றிலும் ஒழிக்கவும் முடிவு செய்திருக்கிறது சீன கலாச்சாரத்துறை.
இத்துடன் இன்றைய செய்தி அரங்கம் நிறைவடைகிறது. இனி தலைப்புச் செய்திகள்.
நேச நாடுகளின் படைகளும் ஒட்டமன் படையினருமாக 100,000 அதிகமானோர் பலியான 9 மாதங்கள் நடந்த கலிபலி மோதல்களின் 100 ஆண்டு துருக்கியில் அனுஷ்டிக்கப்படுகின்றது. குடியேறிகள் மற்றும் அரசியல் தஞ்சம் கோருபவர்கள் மீது வெறுப்பு காட்டும் போக்கை தூண்டும் பிரிட்டன் ஊடகங்களை பிரிட்டிஷ் அரசு கண்டிக்க வேண்டும் என ஐநா மனித உரிமைகள் குழுவின் ஆணையர் வலியுறுத்தியுள்ளார்.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழிசை. இத்துடன் இந்திய நிகழ்ச்சிகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம். வணக்கம் நேர்களே. We'll be right back.